الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر، هل في ذلك قسم لذي حجر. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الحج المبرور ليس له جزاء إلا الجنة. وأيضا سئل رسول الله صلى الله عليه وسلم عن صوم يوم عرفة فقال: يكفر السنة المالية والباقية. رواه مسلم. أو كما قاله صلى الله عليه وسلم: எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலம் அனைத்தையும் அழகாக படைத்து அற்புதமான முறையில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயனாகிய அந்த அல்லாஹுக்கே சொந்தமாகும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், ஏழு வானங்கள் ஏழு பூமிகளும் சொந்தக்காரன், அளவில்லா அன்புள்ளவன், நிகரில்லா கிருபையுள்ளவன், வணக்கத்துக்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக சாட்சி கூறுகின்றேன். மேலும் சலவாத்தும் சலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் சாந்தையோடும் சந்தோஷத்தோடும் செழிப்போடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக சாந்தி நிறைந்ததாக இருக்கின்றதோ அவைகளை இவ்வவனியில் அறிமுகம் செய்வதற்காக அனுப்பப்பட்ட அனைத்து தீர்க்க தரசிகள் மீதிலும் அதிலும் செய்யதுள்ள வலியினவள் ஆகிறேன் முன்னோர்கள் பின்னோர்களின் தலைவர் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அன்போடு எடுத்து நடந்த உத்தம தோழர்கள், அவர்களை துயர்ந்த தாபியங்கள், அவர்களை துயர்ந்த தாபியங்கள் சாலிஹீன்கள், அல்லாஹை நம்பி பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹின் அன்புக்குரிய நல்லடியார்களே, பெரியோர்களே, வாலிப நண்பர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனது பூமிக்கு மேலால் வாழும் காலமெல்லாம் எமது இருலக வாழ்வின் ஈடேற்றத்துக்காக எவைகளை எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளும்படியாக அவன் அன்பாக கட்டளை பணித்திருக்கின்றானோ அவைகளை தமது வாழ்க்கையின் சகல சந்தர்ப்பங்களிலும் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியாகவும், எவைகளை மேற்கொள்வதனால் எமது ஈருலக வாழ்வும் பேர் அழிவையும் இழிவையும் சந்திக்கும் என்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றோமோ அத்தகைய விளக்கல்களிலிருந்து முற்றாக விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படியாக ஆரம்பமாக அடியனுக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நற்போதனை செய்து கொள்கிறேன். செயல்படுத்தக்கூடிய நல் இதயத்தையும் நட்பாக்கியத்தையும் திருப்பியுள்ள அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லீம்களுக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹின் அன்புக்குரிய நல்லடியார்களே, பெரியோர்களே, வாலிபரன்பர்களே, திருப்பியுள்ள அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அருமையான பல நல்ல காலங்களையும் நேரங்களையும் அமைத்து தந்து கொண்டிருக்கின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வருடத்தின் ஒரு சிறப்பான ஒரு சந்தர்ப்பத்தை எத்தியவர்களாக இருக்கின்றோம். உலகத்தின் எல்லா திசைகளில் இருந்தும் அவனது உன்னதமான ஆலயத்தை நாடியவர்களாக ஆண்களும் பெண்களுமாக இறுதி கடமையை நிறைவு செய்ய வேண்டும் என்ற நோக்கில் தனது ஹஜ்ஜுடைய பயணத்தை மேற்கொண்டவர்களாக, அந்த மக்கமா மண்ணை விரித்தவர்களாக, அந்த கிபலாவை நோக்கியவர்களாக, பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அத்தனை ஹாஜிகள் ஹாஜாக்களுடைய ஹஜ்ஜிகளையும் கபூல் செய்து கொள்வானாக. எமக்கும் எல்லோருக்கும் நல்ல பல பாக்கியங்களையும் மீண்டும் மீண்டும் தந்துடுவானாக. அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவு செய்வதற்காக வேண்டி எல்லா பகுதிகளில் இருந்தும் எல்லா திசைகளில் இருந்தும் அந்த ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரும் பாக்கியங்களை அடைகின்றார்கள், சந்தேகம் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கின்றதே அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, அதற்குரிய கூலி சுவனத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது என்பதாக சொன்னார்கள். ஹஜ்ஜுடைய கூலியாக அல்லாஹ் ஜன்னத்தை முடிவு செய்கின்றான். அந்த அளவுக்கு பாக்கியம் பெற்றதான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய அமல்களில் உன்னதமான ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்து காட்டுகின்றார்கள். மிகப்பெரிய பாவியாக அல்லாஹுக்காக வேண்டி அந்த அல்லாஹுக்காக வாழ வேண்டிய ஒரு அடியான் அல்லாஹை மறந்து அல்லாஹுடைய கட்டளைகளையும் விதிமுறைகளையும் வரம்புகளையும் தாண்டி சென்று தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்ட நிலைமையில் என்றாலும் அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்ற பயத்தோடு அவனுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக புறப்பட்டு செல்கின்றான். அங்கே அரஃபாவுடைய மைதானத்தில் சென்று நின்று கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கட்டத்தை எடுத்து காட்டுகின்றார்கள். பாவியாக சென்ற ஒருவன் அந்த இடத்திலே சென்று அவன் நினைக்கின்றான், எங்கே இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் தான் நான் இருக்கட்டும், நான் செய்த அநியாயங்களும் அட்டகாசங்களுக்கும் அளவு கிடையாது, அல்லாஹ் மன்னிப்பானா என்பதாக அவன் கை செய்தப்படுகின்றான் என்றால் அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆலமுன் நாஸி தம்பன், மனிதர்களின் மிகப்பெரிய பாவி யார் என்றால், மன் வக்கஃப பி அரஃபா, அரஃபாவில் நின்று கொண்டிருக்கின்றான், பலன்ன அல்லாஹ் லம் யக்ஃபிர் லஹு, அவன் நினைக்கின்றான் அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் என்பதாக நினைக்கின்றானே, அவன் பாவி என்பதாக மனிதர்களையே மிகப்பெரும் பாவி என்பதாக சொன்னார்கள். அவன் பாவிதான் என்றாலும் அரஃபாவுடைய மண்ணை மிதித்துக் கொண்டு அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் நின்று கொண்டு நினைக்கின்றான் அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் என்பதாக நினைக்கின்றானே, அவன் மிகப்பெரிய பாவி என்பதாக அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து காட்டுகின்றார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, ஏனென்றால் பாவியாக வந்து அந்த இடத்தில் நின்று விட்டால் அவன் மன்னித்துத்தான் ஆகின்றான் என்ற அடிப்படையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே எடுத்து காட்டுகின்றார்கள். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ரிவாயத்திலே பதிவு செய்யப்படுகின்றது, எபூ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பாவிகளும் நல்லவர்களும் கெட்டவர்களுமாக அத்தனை மக்களுமாக ஒன்று திரளக்கூடிய அந்த அரஃபாவுடைய தினம் அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு நிறைந்த ஒரு நேரமாக, அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு தூரம் அவன் புறத்திலிருந்து மன்னிப்பை வாரி வழங்கக்கூடிய தருணமாக இருக்கின்றது என்ற விடயத்தை இவ்வளவு மறந்து அல்லாஹ்வுன் அவர்கள் எடுத்து காட்டுகின்றார்கள். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அங்கே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு முதல் வானத்தின் பக்கமாக நெருங்குகின்றான், பெருமையாக பேசுகின்றான் அல்லாஹ், பரிசுத்தமான மலக்குகள், பாவம் என்றால் என்ன என்பதாக தெரியாதவர்கள், சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் அவர்களுக்கு ஏவியதற்கு ஒரு நாளும் மாறுபாடு செய்ய மாட்டார்கள், அவர்களுக்கு அந்த பழக்கமும் இல்லை, எது ஏவப்பட்டதோ அதனை மாத்திரம் செய்வதுதான் அவர்களுடைய பழக்கம். அத்தகைய பரிசுத்தமான மலக்குகள், இந்த பரிசுத்தவான்களாகிய மலக்குகளிடத்தில் பாவிகளாகிய மனிதர்களை பற்றி அல்லாஹ் பரிசுத்தமாக பெருமை பாராட்டி பேசுகின்றான். அவன் பெருமையாக பேசுகின்றான், இதோ என்னுடைய அடியார்கள் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மலக்குகளுக்கு முன்பதாக பேசுகின்றான். அவன் சொல்லுகின்றான், இதோ எனது அடியார்கள், இதோ எனது அடியார்கள், புழுதி படிந்தவர்களாக தலைவிரி கோலங்களாக, சகோதரர்களே, எத்தகைய லட்சாதிபதியாக இருந்த போதிலும் சரி, நான் என்னை உனது உத்தரவு இப்படித்தான் என்று அவனுடைய உத்தரவை மதித்த அடிப்படையில் சாதாரணமான ஹராமுடைய இரண்டு துணிகளோடு அங்கே மேடிகளையும் காட்டிய நிலைமையில் தலையை திறந்த நிலைமையில் ஏதோ ஒரு பரதேசியை போன்று நான் எனது எஜமானன், இதோ நானது அடிமை என்ற அடிப்படையில் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்திய நிலைமையில் அங்கே அரஃபாவுடைய மைதானத்தில் நிற்கக்கூடிய காட்சியை கண்டுகொண்டு அல்லாஹ் சந்தோஷம் அடைகின்றான். அந்த பரிசுத்தமான மலக்குகளிடத்தில் பெருமையாக பேசுகின்றான், இதோ பொழுது படைந்தவர்களாக தலைவிரி கோலங்களாக, எனது ரஹ்மத்தை நல்லாதரவு வைத்தவர்களாக, ஆசாபி பயந்தவர்களாக, வலம் யரௌனி, என்னை காணாத நிலைமையில், என்னை காணவும் இல்லை, என்னை கண்டு என்னை பற்றி அஞ்சுகின்றார்கள். அதே நேரத்தில் எனது ரஹ்மத்தையும் ஆதரவு வைக்கின்றார்கள். இந்த நிலைமையில் எனது அடியார்கள் வந்து விட்டார்களே என்பதாக மலக்குகளிடத்தில் பெருமையாக பேசிவிட்டு சொல்லுகின்றான். காணாத நிலைமையில் இப்படியான கை சேதப்பட்ட நிலைமையில் எனது அடியார்கள் என் வாசலை நோக்கி வந்து விட்டார்களா? அவர்கள் என்னை கண்டுவிட்டால் எவ்வாறு இருப்பார்கள்? எனது அடியார்கள் என்னுடைய ஜலாலியத்தையும் எனது கமாலியத்தையும் அவர்கள் கண்டுவிட்டால் எத்தகைய ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் தன்னிலிருந்து வெளிப்படுத்துவார்கள் என்ற அடிப்படையில் மலக்குமார்களுக்கு மத்தியிலே பெருமையாக பேசுகின்றான். முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அது மாத்திரமல்ல, அன்றைய தினத்தில் தான் ஷைத்தான் கை சேதப்படுகின்றான். அரபாவுடைய தினத்தில் மிக மிக கை சேதப்பட்டு சகோதரர்களே, பெரியார்களே, எந்த அளவு தூரம் என்றால், அந்த அரபாவுடைய தினத்தில் அவனுடைய முயற்சிகள் எல்லாம் ஷைத்தான் காலமெல்லாம் சிரமப்பட்டு, காலமெல்லாம் கஷ்டப்பட்டு நரகத்தினுடைய படுகொலியை நோக்கி எடுத்து சென்று விட்டான். அங்கே சில நிமிடங்கள் அல்ல, சில தூரங்கள் தான் அந்த நரகை நோக்கி, நரகத்தினுடைய படுகொலியில் விழ வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்குகின்றது. என்றாலும் அல்லாஹை பயந்த அடிப்படையில் அடியார்கள் அவனை நோக்கி வந்து விட்டார்களே சகோதரர்களே, பெரியார்களே. அந்த நேரத்தில் இவர்களுடைய நிலையை கண்டு ஷைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இவர்களை எல்லாம் முற்றுமுழுதாக மன்னித்து விட்ட நிலைமையை பார்த்து தனது தலையின் மீது மண்ணை அள்ளி வாரி தன் தலைக்கு மேலால் போட்டுக்கொண்டு கை செய்தப்படுகின்றான். காலமெல்லாம் சிரமப்பட்டு இவர்களை எல்லாம் நரக படுகொலியின் பக்கமாக எடுத்து சென்று விட்டேன், இருந்தும் இவர்கள் தன்னை பரிசுத்தப்படுத்தி மன்னிப்பை பெற்று விட்டார்களே என்று கை செய்தப்படுகின்றான். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, அன்புடவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அன்றைய தினத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருடைய தொழுகையை தொழுகின்றார்கள், அசருடைய தொழுகையும் தொழுகின்றார்கள். அரபாவுடைய தினத்தில் எப்படி தொழுகின்றார்கள்? காலமெல்லாம் நான்கு ரக்காத்துகளாக தொழப்பட வேண்டிய லுஹருடைய தொழுகை, மேலும் அசருடைய தொழுகை நான்கு ரக்காத்துகளாக தொழப்பட வேண்டிய தொழுகை. சிறப்பான ஒரு நாள், சிறப்பான ஒரு மைதானம் அந்த அரபாவுடைய மைதானம். ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹருடைய நேரத்தில் அங்கே லுஹரையும் அசரையுமாக இரண்டு இரண்டு ரக்காத்துகளாக தொழுகின்றார்கள், இரண்டு இரண்டு ரக்காத்துகளாக தொழுகின்றார்கள். தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அமல் செய்தார்கள் சகோதரர்களே, பெரியார்களே? நிரப்பமாக நிறைய செய்ய வேண்டிய அமல் நான்கு ரக்காத்துகளா, இல்லை அதைவிட சில ரக்காத்துகள் தொழ முடியுமாக இருந்தால் தொழ வேண்டுமே, அப்படியான ஒரு தருணமே. ஏன் நபி அவர்கள் இரண்டு ரக்காத் தொழுதார்கள்? லுஹரையும் இரண்டாக தொழுதார்கள், அசரையும் இரண்டாக தொழுதார்கள். அப்படியானால் நபி அவர்கள் தொழுதுவிட்டு என்ன செய்தார்கள்? நபி அவர்கள் தொழுதுவிட்டு பாக்கியான நேரத்தில் என்ன செய்தார்கள் என்ற கருத்தை எடுத்து காட்டும் பொழுது உலமாக்கள் கூறுகின்றார்கள், அன்புடவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபாவுடைய மைதானத்தில் அந்த பரதான தொழுகையை கூட சுருக்கி தொழுதுவிட்டு பாக்கியான நேரங்கள் பூராவும் மகரிபுடைய நேரம் வருகின்ற வரைக்கும், அரபாவுடைய நேரமாக உருபு ஷம்ஸ் வரைக்கும் அரபாவுடைய மைதானமாக அங்கே அந்த அரபாவில் தரித்திருப்பது பரதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி அவர்கள் மிக பரிசுத்தமாக என்ன அமலில் ஈடுபட்டார்கள்? உலமாக்கள் எழுதுகின்றார்கள், நபி அவர்கள் தனது உம்மத்தினர்களை நினைத்து முழுமையாக மகரிபு வரைக்கும் இவர்களுக்காக மன்னிப்புக்காக துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். அன்புடவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகரிபுடைய நேரம் வருகின்ற வரைக்கும் இந்த உம்மத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை பிரஜைகளுக்குமாக நபி அவர்களுடைய துஆவாக இருந்தது. எல்லா பாவிகளுக்கும் மன்னிப்பை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அன்புடவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அத்தகைய கருணை உள்ள நபி அவர்களுடைய உம்மத்தினர்களாக இருக்கின்றோம். அந்த நபி அவர்களின் பக்கம் திரும்பி பார்த்தவர்கள் எத்தனை பேர்? அந்த நபி அவர்களுடைய சுன்னத்தை மதித்தவர்கள் எத்தனை பேர்? அந்த நபி அவர்களுக்கு சலவாத்து சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சகோதரர்களே. தன் தாயும் தந்தையும் கூட இந்த அளவு தூரம் தனக்காக வேண்டி தன் பிள்ளைகளுக்காக அல்லாஹ்விடத்தில் கரம் எந்திரிக்க மாட்டார்கள், கண்ணீர் வடித்திருக்க மாட்டார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தூரம் அழுகின்றார்கள். என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவுடைய அந்த அமலை முடித்துக் கொண்டு முஸ்தலிஃபா செல்கின்றார்கள். முஸ்தலிஃபாவுடைய மண்ணிலே அங்கே முஸ்தலிஃபாவை மகரிபுக்கு பிறகு புறப்பட்டு முஸ்தலிஃபாவில் இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கின்றார்கள். நபி அவர்கள் சிரிக்கின்றார்கள். அதன் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னும் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், இன் ஹாதிஹி லஸாஅ இது உன்னதமான ஒரு சந்தர்ப்பம், ஒரு நேரம். யார சொல்லலாம் இது உங்களை சிரிக்க வைத்தது? சிரிக்க வேண்டிய நேரம் இல்லையே, ஏன் சிரிக்கின்றீர்கள் நபியே நாயகமே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அங்கே அரஃபாவிலே நாம் என்னுடைய சமுதாயத்துக்காக துவா செய்து கொண்டிருந்தேன். என் சமூகத்தில் உள்ள அத்தனை பேர்களையும் அல்லாஹ் மன்னித்தான், ஆனால் ஒரு சாராரை தவிர, ஒரு சாராரை தவிர. சகோதரர்களே, பெரியார்களே, நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்கள் அடித்தவர்களுடைய உரிமையை நாசப்படுத்தினார்களே, அடித்தவர்களுடைய உரிமையை நாசப்படுத்தி விட்டார்களே, அடுத்தவர்களுடைய பொருளையும் மானத்தையும், அடுத்தவர்களுடைய பொருளை சுரண்டி வாழுகின்றார்கள், அடுத்தவர்களுடைய மானத்தை நஷ்டப்படுத்தி வாழுகின்றார்கள், அவர்களுடைய ஹக்குகளை எடுத்துக்கொண்டு தான் வாழ்க்கையாக வாழ நினைக்கின்றார்களே, இவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் ஒருபோதும் மன்னிப்பு கொடுக்க மாட்டேன் என்பதாக அரபாவுடைய தினத்தில் எனக்கு அல்லாஹ் காண்பித்தான், வாக்களித்தான். எனவே அவர்களுக்காக வேண்டி நான் அழுதேன். ஆனால் முஸ்தலிஃபாவிலும் கூட அதுவும் எனது உம்மத்தினர்கள் தானே நாயினே, அவர்களும் எனது உம்மத்தினர்கள் தானே, அவர்களுக்காக வேண்டி நான் தொடர்ந்து அழுகையையும் எனது துவாவையும் அல்லாஹ்விடத்தில் நான் முன்வைத்துக் கொண்டே இருந்தேன். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு முஸ்தலிஃபாவில் வைத்து அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கின்றார்கள், யா அல்லாஹ், யாருக்கு எவ்வளவு தூரம் அநியாயம் செய்யப்பட்டதோ, அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு உன் புறத்திலிருந்து கண்ணியத்தையும் வெகுமதிகளையும் நீ தாராளமாக கொடுத்து விடு. அநியாயம் செய்யப்பட்டதனுடைய அளவுக்குரிய கண்ணியத்தையும் வெகுமதிகளையும் உன் புறத்திலிருந்து நீ வழங்கி அவர்களை கண்ணியப்படுத்து. சகோதரர்களே, யார் அநியாயம் செய்தார்களோ அவர்களை நீ மன்னித்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் முறப்பாடு செய்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவர்களுக்கும் தன் புறத்திலிருந்து கருணை காட்டுவதாக அல்லாஹ் அறிவித்தான். எனவே ஷைத்தான் மிக கை செய்தப்படுகின்றான். இந்த காட்சியை கண்டுதான் நான் சந்தோஷப்பட்டேன், சிரித்தேன் என்பதாக அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அப்படியான அருமையான காலத்தையும் நேரத்தையும் சுமந்த ஒரு மாதம் ஜில்ஹஜ்ஜாவுடைய மாதம், ஹாஜிகள் எல்லாம் அந்த இடத்திலே பயணித்து பாக்கியங்களை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தினம் சகோதரர்களே ஹாஜிகளுக்கு மாத்திரம் பாக்கியமான தினம் அல்ல, சாதாரண ஏழைகளாக இருக்கின்றார்கள். உலகத்தில் எந்த கோணத்தில் வாழ்ந்த போதிலும் சரி, ஏழையும் பாக்கியம் அடையலாம், பணக்காரனும் பாக்கியம் அடையலாம், பணத்தை கொண்டு பாக்கியம் அடையலாம். ஏழைகள் தனது ஏழ்மையான நிலைமையிலிருந்து அவர்களையும் அல்லாஹ் கை நடுவ விடுவது கிடையாது. அல்லாஹ் பல அமல்களை முன்வைக்கின்றான், அவர்களும் அந்த அமல்களின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்கிக் கொள்ள முடியும். அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாகவே தனது உம்மத்தினர் சகலர்களுக்குமான நல்ல பல அமல்களை எடுத்து காட்டுகின்றார்கள். கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, அந்த தினம் அரஃபாவுடைய தினம், மிக சிறப்புக்குரிய தினம். அந்த தினத்தில் நோன்பு நோட்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக உம்மத்தினர்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றார்கள். அன்றைய தினத்திலே எந்த அளவுக்கு சிறப்பான நிலம் தினம், அந்த தினத்திலே நோன்பு நோட்பதும், அந்த தினத்தில் சகோதரர்களே, பெரியார்களே, இன்னும் நல்ல பல அமல்களை செய்வதையும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவிடத்தில் மிக மதிப்புக்குரியதாக இருக்கின்றது. இன்னும் சொல்வதாக இருந்தால், பொதுவாகவே அந்த அரஃபாவுடைய தினம், அந்த அரஃபாவுடைய தினம் ஒன்பதாவது தினம் மட்டுமல்ல, அந்த ரமலான் அந்த ஜில்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தினுடைய தலைப்புறையில் இருந்து ஒவ்வொரு இரவுகளும் மிக சங்கி வாய்ந்ததாக இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனின் மூலமாக சொல்லுகின்றான், வல் ஃபஜ்ர் ஒலையாளின் ஆஷிர், காலை பொழுதின் மீது சத்தியமாக, பத்து இரவுகளின் மீது சத்தியமாக, பத்து இரவுகளை கொண்டு அல்லாஹ் சத்தியம் பண்ணுகின்றான். அல்லாஹ் எப்படி சங்கையான காபாவை கொண்டு அந்த உன்னதமான அந்த புனிதமான நகரத்தை கொண்டு சத்தியம் பண்ணுவதை போல அல்லாஹ் சத்தியம் பண்ணுகின்றானே, பண்ணுகின்றான் சிறப்புக்குரிய இடம் என்பதாக. இதே போன்று அல்லாஹ் சத்தியத்துக்காக எடுத்துக்கொண்ட ஒரு சிறப்பான சில இரவுகளை கொண்டு சத்தியம் பண்ணுகின்றான், பத்து இரவுகளின் மீது சத்தியமாக. உலமாக்கள் எழுதுகின்றார்கள், பத்து இரவுகள் என்றால் என்ன? எழுதுகின்றார்கள், அந்த பத்து இரவுகள் என்பது ஓலையாளின் ஆஷிர் இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய தலைப்புறையில் இருந்து தொடரக்கூடியதான அந்த ஒன்பது இரவுகளும் பெருநாளுடைய இரவாகிய அந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய இரவாகிய அந்த இரவும் சேர்ந்து பத்து இரவுகளை தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் என்பதாக முஃபஸ்ஸிர்கள் எடுத்து காட்டுகின்றார்கள். எனவே கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, அந்த ஒவ்வொரு இரவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது, கண்ணியம் வாய்ந்ததாக இருக்கின்றது. விசேஷமாக அரஃபாவுடைய தினம் எல்லாவற்றுக்கும் மேலாக மதிப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் சொல்லுகின்றான், ஒரு மனிதன் சொல்லுகின்றான், லவ் கால ரஜுலுன் இம்ராஅதி தாலிகுன் ஃபீ அஃதலில் அய்யாம், எனது மனைவி இருக்கின்றாலே மிக மிக சிறப்புக்குரிய நாளிலே அவள் தலாக்காக ஆகிவிடுகின்றாள். ஒரு மனிதன் சொல்லுகின்றான், மிக சிறப்பு வாய்ந்த நாளில் அந்த நாளிலே என் மனைவி தலாக்குள்ளவனாக ஆகின்றாள் என்பதாக சொல்லிவிட்டால் அவள் எந்த நாளிலே தலாக்காக கருதப்படும், அவளை எந்த நாளிலே தலாக்காக தள்ளப்பட்டு விடும். உலமாக்கள் எழுதுகின்றார்கள், சகோதரர்களே பெரியார்களே, அதிகமா சில உலமாக்களுடைய அங்கே கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது, அந்த பெண் ஜும்மாவுடைய தினத்தில் தலாக்குள்ளவளாக தள்ளப்பட்டு விடுவாள். ஏன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்களே, கைரு யௌமின் தலஅத் ஃபீஹி ஷம்ஸ் யௌமுல் ஜும்மா, சூரியன் உதயமாகக்கூடிய நாட்களில் சிறப்பு வாய்ந்த நாள் அது ஜும்மாவுடைய நாள் என்பதாக சொன்னார்கள். எனவே ஜும்மாவுடைய தினத்திலே அந்த பெண் தலாக்குள்ளவளாக ஆகுவாள் என்பதாக சில உலமாக்களுடைய கருத்து. என்றாலும் அதிகமான முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்தை இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எடுத்தெழுதுகின்றார்கள், இல்லை இல்லை, அந்த பெண் தலாக்குள்ளவளாக ஆக மாட்டாள். எந்த தினம் என்றால் வஅஸஹுஹுமா யௌம அரஃபா, அரஃபாவுடைய தினத்தில் தான் அந்த பெண் தலாக்காக கருதப்படுவாள். ஏனென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் அது சிறந்த நாள் அரஃபாவுடைய நாள். எனவே அந்த தினத்தில் தான் அந்த பெண் தலாக் என்ற ஒரு முடிவுக்கு வந்து சேருகின்றாள் என்பதாக எடுத்து காட்டுகின்றார்கள். எனவே கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, அந்த தினம் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு தினமாக, அரஃபாவுடைய தினம் மதிப்பு வாய்ந்த ஒரு தினமாக இருக்கின்றது. அந்த தினத்திலே தான் நபிடான நோன்புகளை நோற்பது, பொதுவாக அந்த எல்லா நாட்களும் நோன்பு நோட்பது, விசேஷமாக அரஃபாவுடைய நாட்களிலே நோன்பு நோட்பதை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தினர்களுக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, அன் ஸௌமி யௌமி அரஃபா, அரஃபாவுடைய தினத்தினுடைய நோன்பை பற்றி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுகஃபிரு ஸனத்தல் மாதியத்த வல் பாக்கி அரவாஹு முஸ்லிம், அது கடந்த வருடத்தினுடைய பாவத்துக்கும் பரிகாரமாகும், வரக்கூடிய வருடத்துக்கும் பரிகாரமாக ஆகும் என்பதாக சொன்னார்கள். சகோதரர்களே பெரியார்களே, கடந்த வருடத்தில் பாவிகளாக இருந்தவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பது என்பது நியாயம். அப்படியாக இருந்தால் வரக்கூடிய வருடத்திலும் நான் பாவம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன், எனவே நோன்பு நோட்டு விட்டேன், வரக்கூடிய வருடத்துக்கு வரக்கூடிய வருடத்தில் செய்யப்படக்கூடிய பாவத்துக்கும் மன்னிப்பும் தேடிவிட்டேன் என்பது அர்த்தம் அல்ல. அப்படியாக இருந்தால் ஒரு அந்த ஹதீஸினுடைய தெளிவை உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, வரக்கூடிய வருடத்துக்கு அது பரிகாரமாக ஆகின்றது என்றால் அந்த மனிதனுக்கு வரக்கூடிய வருடத்தில் தண்டங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அளவுக்குரிய பெரும் பாவங்களை விட்டும் அல்லாஹ் இந்த மனிதனை பாதுகாக்குகின்றான். அத்தகைய நிலையில் இந்த மனிதனை நிகழ்த்தி விடாமல் அல்லாஹ் இவனை பாதுகாத்து விடுகின்றான். தண்டங்கள் கொடுத்துத்தான் இவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடியதான பெரும் பெரும் பாவங்களை விட்டும் அல்லாஹ் இந்த மனிதனை அடுத்து வரக்கூடிய வருடத்தில் முழு பாதுகாப்பை வழங்குகின்றான் இந்த நோன்பின் மூலமாக. கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, ஆக இப்படியான ஒரு சங்கை வாய்ந்த ஒரு நாட்களையும் சங்கை வாய்ந்த நேரம் காலங்களையும் அடையக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவே அந்த நேரத்தையும் காலத்தையும் பெரும் நியமத்தாகவும் பெரும் அருளாகவும் கருதி அந்த நாட்களில் நல்ல பல அமல்களை செய்வதற்கு எத்தனிப்பதோடு அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, பெருநாளுடைய தினத்திலே, பெருநாளுடைய தினத்தில் தியாகத்தினுடைய திருநாள் என்பதாக கொண்டாடக்கூடிய அந்த நாள் சகோதரர்களே மிக பெரும் வரலாற்று நிகழ்ச்சியை நமக்கு படித்து தருகின்றது அல்லவா. அந்த தினம் தான் தனது மகனை அறுத்து பலியிட்டார்கள் என்ற வரலாறுகளை எல்லாம் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கின்றது. எமக்கும் சகோதரர்களே பெரியார்களே, அந்த தினத்தில் குர்பானுடைய உதஹியாவுடைய அமலையும் ஷரியத்தை எமக்கு படித்து தருகின்றது. அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, குர்பானுடைய அமல் இது இன்று நேற்றுடைய அமல் அல்ல, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்ததல்ல, இல்லை இல்லை, அதற்கு முன்பதாக அது தாதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து நீண்ட வரலாற்று செய்தியை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. வத்லு அலைஹிம் நபா அபனை ஆதம பில் ஹக் இத் கர்ரபா குர்பானன் ஃபதுக்பில மின் அஹதிஹிமா வலம் யதகப்பல் மின் அல் ஆகர் قال لا اقتل انك قال انما يتقبل الله من المتقين لئن بسطت الي يدك لتقتلني ما انا بباسط يدي اليك لاقتلك اني اخاف الله رب العالمين அங்கே அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே ஓதி காண்பியுங்கள். ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டு மகன்களுடைய வரலாற்றை ஓதி காட்டுங்கள் நபியே. நபி அபுனை ஆதம பில் ஹக் இத் கர்ரபா குர்பானன் அவ்விருவர்களும் குர்பானை முன்வைத்த போது இருவருடைய ஒருவருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவருடைய குர்பான் நிராகரிக்கப்பட்டது. அங்கே காபிலும் ஹாபிலும் மூத்த சகோதரன் இளைய சகோதரன், மூத்த சகோதரனோடு ஒரு பெண் பிறப்பால், இளைய சகோதரன் காபிலோடும் ஒரு பெண் பிறப்பால், இப்படியாகத்தான் உலகத்தில் மனிதனுடைய ஆரம்ப காலத்தினுடைய அமைப்புகள் இருந்து கொண்டிருந்தது. எனவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுடைய ஷரியத் அன்றிருந்தது, மூத்த சகோதரனோடு கிடைத்த பெண்ணை இளைய சகோதரன் மணக்க வேண்டும், இளைய சகோதரனோடு கிடைத்த பெண்ணை மூத்த சகோதரன் மணக்க வேண்டும், இப்படித்தான் அவர்களுடைய திருமண வாழ்வு அமைய வேண்டும் என்பது அன்றைய ஷரியத்தாக இருந்தது. சகோதரர்களே, பெரியார்களே, காபிலோடு கிடைத்த சகோதரி மிக அழகுள்ளவளாக, ஹாபிலோடு கிடைத்த சகோதரி சற்று அழகில் குறைந்தவளாக இருந்தாள். எனவே இந்த சமயத்தில் தான் காபிலோடு கிடைத்த சகோதரியை, என்னோடு கிடைத்த சகோதரியை, உற்ற அந்த சகோதரியை நான் தான் மணக்க வேண்டும் என்பதாக பிடிவாதம் பிடித்தான் காபில். என்றாலும் ஹாபில் அல்லாஹ்வுடைய சரியத் இப்படி இருக்கும் பொழுது நாம் மாறுபாடு செய்ய முடியாது, மூத்த சகோதரியை நான் தான் முடிக்க வேண்டும். இருவர்களுக்கும் மத்தியில் தகராறு நடக்குகின்றது, இருவர்களும் குர்பான்களை முன்வைக்குகின்றார்கள். யாருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ வானிலிருந்து நெருப்பு வரும், கரித்துவிடும், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதனுடைய அடையாளம். இந்த அடிப்படையில் காபிலும் ஹாபிலும் குர்பானை முன்வைக்கின்றார்கள். காபிலுடைய குர்பான், மூத்த சகோதரனுடைய குர்பான் நிராகரிக்கப்பட்டது, இளைய சகோதரனுடைய குர்பான் ஹாபிலுடைய குர்பான் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த ஆத்திரத்தில் தான் மூத்த சகோதரன் காபில் ஹாபிலை கொலை செய்து விட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் நடந்த முதல் கொலை. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகம் இருக்கின்ற வரைக்கும் எந்த கோணத்தில் எல்லாம் எத்தனை கொலைகள் நடக்குமோ அந்த கொலையிலிருந்து ஒரு பங்கை காபில் அனுபவித்துக் கொண்டிருப்பான். உலகத்தில் சகோதரர்களை யாரெல்லாம் பாவத்தை அறிமுகப்படுத்துகின்றார்களே, பாவத்தில் யார் யாரெல்லாம் விடுபடுகின்றார்களோ அறிமுகப்படுத்தியவர்கள் அங்க பங்கை அனுபவித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். எத்தனை விதவிதமான நவீன பாவங்கள் உலகத்தில், எத்தனை ரகசிய பாவங்கள் உலகத்தில், நல்ல நண்பர்களையும் நாசமாக்கி விடுகின்றார்கள், பக்குவமானவர்களை எல்லாம் அசிங்கமாக்கி விடுகின்றார்கள். அத்தகைய ஒரு நவீன உலகம் என்பதாக பேசிக் கொள்கின்றார்களே சகோதரர்களே, பெரியார்களே, யாரெல்லாம் பாவத்தை அறிமுகப்படுத்தி நாசப்படுத்துகின்றார்களோ அவர்கள் உலகத்தில் எத்தனை எந்த அடிப்படைகள் எல்லாம் பாவத்தை செய்து செய்து அடுத்தவர்களுக்கும் பரத்தி கொண்டிருப்பார்கள், இதிலிருந்து பங்குகளை ஆரம்பித்தவர்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் என்பது நபி அவர்களுடைய எச்சரிக்கையாக இருக்குகின்றது. அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில் காபிலுடைய குர்பான் மறுக்கப்பட்டது, சகோதரன் ஹாபிலை கொலை செய்தார்கள், கொலை செய்தான். எனவேதான் வரலாற்று நிகழ்ச்சியை சொல்லுகின்றான் அல்லாஹ், சகோதரன் சொன்னான், நீ என்னை கொலை செய்வதாக இருந்தாலும் லைம் வசத்த இலைய எதக்களை தப்புத்துள்ள நீ மான விவாசத்தை எண்ணிய இலைக்கெல்லாம் கூத்துள்ளார், நான் ஒருபோதும் உன்னை கொலை செய்வதற்காக என் கரத்தை நீட்ட மாட்டேன். சகோதரர்களே, பிரியார்களே, அங்கே கொலை நடந்து விடுகின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், அவ்விருவர்களும் குர்பானை முன்வைத்தார்கள். குர்பான் என்ற அமல் அல்லாஹ் ஜல்ல ஜலாலு அங்கிருந்து ஆரம்பமாகின்றது. விசேஷமாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனை அறுத்த வரலாற்றையும் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. இப்படியாக சகோதரர்களே, பெரியார்களே, அன்றைய தினத்தில் அந்த ஒரு அமல் ஒரு புனிதமான ஒரு அமலாக மதிக்கப்படுகின்றது. எனவேதான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அமலை, உதுஹையாவுடைய அமலை மிக மிக கவனமாக மிக காரியமாக நிறைவேற்றி வந்தார்கள். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மதீனத்தி அஷர ஸனீன், நபி அவர்கள் 10 வருடம் மதீனாவில் இருந்தார்கள். அந்த 10 வருடமும் பதிவு செய்யப்படுகின்றது. அவர்கள் கொம்புடைய இரண்டு ஆடை எடுத்தார்கள், அவர்கள் அறுக்குகின்றார்கள். நான் கேட்டேன், இது என்ன என்பதாக கேட்ட சமயத்தில் சொன்னார்கள், நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை தொட்டும் குர்பானை உலகையாவை செய்யும்படியாக எனக்கு ஏவிருந்தார்கள். எனவே நான் அந்த உலகையாவுடைய அமலை செய்கின்றேன் என்பதாக அதை தலைவர்கள் எல்லாவர்கள் சொல்கின்றார்கள். நபி அவர்கள் தனது இறுதி ஹஜ்ஜிலே 63 ஒட்டகங்களை தன் கரத்தால் அறுக்குகின்றார்கள். பாக்கியானதை அதர் தலைவர்கள் எல்லாவர்களுக்கு உத்தரவிடுகின்றார்கள் அறுத்து பலியிடும்படியாக. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ஆக அந்த பெருநாளுடைய தினத்தில் உலகையாவுடைய அமல் மிக கண்ணியம் வாய்ந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்குகின்றது. கண்ணியமான சகோதரர்களே, சொன்னார்கள் எனக்கு என்ன கிடைக்கும் நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா ரவாஹு அஹ்மத் சொன்னார்கள், ஒவ்வொரு உரோமங்களுக்கும் ஒவ்வொரு நன்மைகள் பதியப்படும் என்பதாக அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இரண்டு ஆடுகளை எடுத்துச் சென்றார்கள். ஆடு எடுத்து சென்று அவர்களை ஆயிஷாவையும் கூப்பிட்டார்கள் அந்த இடத்தில் அறுக்கக்கூடிய இடத்துக்கு. அங்கே சொன்னார்கள், நபி அவர்கள் அந்த ஆடை அறுப்பதற்கு முன்பதாக பிஸ்மில்லா அல்லாஹும்ம தக்கப்பல் மின் முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ மின் உம்மத்தி முஹம்மதின் ஸும்ம லஹா பிஹி ரவாஹு முஸ்லிம். அங்கே ஆட்டை எடுத்தார்கள், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி தனக்காகவும் தன் குடும்பத்தினர்களுக்காகவும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களையும் நாடியவர்களாக அந்த ஆட்டை அறுத்ததாக எடுத்துக்காட்டு அமலை செய்ததாக சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னொரு ரிவாயத்திலே பதிவு செய்யப்படுகின்றது, சொன்னார்கள், பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் அல்லாஹும்ம அம்மன் லம் யுலஹி மின் உம்மத்தி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஆட்டை எடுத்தார்கள், எனது உம்மத்தில் யாரெல்லாம் உலஹியாவை செய்யவில்லையோ அவர்களின் சார்பாக இந்த உலஹியாவை கொடுக்கின்றேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உம்மத்தையும் இந்த அமலில் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக நபி அவர்கள் செய்து முடித்தார்கள். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் இந்த அமலை இவ்வளவு முக்கியத்துவத்தோடு செய்கின்றார்கள் என்றால் எமக்கும் அந்த அமலை சற்று கவனம் எடுத்து அமல் செய்வதற்கு எத்தனிக்க வேண்டும். அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இல்லை இல்லை, நாம் எல்லாம் ஏழைகள், எம்மால் அதுவெல்லாம் செய்ய முடியாது. சகோதரர்கள், எத்தனையோ ஆடம்பரமான விடயங்களை எல்லாம் செய்வதற்கு தாராளமான வசதிகள் இருக்கின்றது. அல்லாஹ்வை அடையக்கூடிய அழகான அமல்களை செய்வதற்கு மாத்திரம் கல்வி உருகி போய் விடுகின்றது. மிக கைசெல்லப்பட வேண்டிய சகோதரர்களே, நபி அவர்கள் தனது உம்மத்தின் சார்பாகவும் அறுக்குகின்றார்கள் என்றால் நபி அவர்கள் இந்த உம்மத்தை எவ்வளவு தூரம் மதித்தார்கள், இந்த அமலை எவ்வளவு தூரம் மதித்தார்கள் என்று சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஏழு நபர்கள் சேர்ந்து தாராளமாக ஒரு மாட்டை கொடுக்கலாம். சகோதரர்களே, நியாயம் பேசக்கூடிய உலகம் அல்லவா? சொல்வார்கள், எமது நாடு இப்படிப்பட்ட ஒரு நாடு, மாட்டை அறுப்பதை அரசாங்கம் தடுக்கின்றது, இல்லை இல்லை, அதிகாரிகள் தடுத்து விடுகின்றார்கள், எம்மால் அதனை முடியாது. சகோதரர்களே, பெரியார்களே, முடியுமான இடத்தை தேடி சென்று அந்த அமலை செய்யலாம் அல்லவா? இல்லை, ஒருபுறம் அது இருக்கட்டும். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, மாட்டை அறுப்பதை அரசாங்கம் தடுக்கின்றது என்றால் சகோதரர்களே, மாட்டைத்தான் கொடுக்க வேண்டும் என்பது வாஜிபு கிடையாது. ஒட்டகத்தை கொடுக்கலாம், மாட்டையும் கொடுக்கலாம், ஆட்டையும் கொடுக்கலாம். அழகாகவே ஷரியத்து சொல்லுகின்றது, ஆட்டை அறுத்து தாராளமாக பலியிடலாம் அல்லவா? சகோதரர்களே, பெரியார்களே, ஆட்டுடைய விலை அதிகமாகிவிட்டது. அத்தனை பேர்களும் சிந்திப்பது மாட்டை மாத்திரம்தான். ஏன் சகோதரர்களே, பெரியார்களே, ஆட்டுடைய விலை அதிகமாக இருக்கட்டும், எத்தனை ஆயிரங்கள் அசிங்கமாக செலவழிக்கப்படுகின்றது, ஏன் எத்தனை ஆயிரங்கள் வைத்திய சாலைகளுக்கு ஒப்படைக்கப்படுகின்றது, ஆயிரக்கணக்கில் வைத்திய சாலைக்கு கொடுத்து விட்டு ஜனாதாவைத்தான் வெளியெடுத்து வருகின்றார்கள். இல்லை இல்லை, உயிரை போய்விட்டது, உனக்கு என்ன பணம் என்பதாக யாரும் பேசுவது கிடையாது. உயிரையும் கொடுத்து விட்டு பணத்தையும் கொடுத்து விட்டு வருகின்றோம். சகோதரர்களே, அல்லாஹுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு அமலை தாராளமாக எத்தனை பேரும் விலையாக இருக்கட்டும், ஆடை அறுப்பதை எமது நாட்டில் யாரும் பேசவில்லை. சகோதரர்களே, அன்றைய தினத்தில் அறுத்து தாராளமாக ஏழைகளுக்கு கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தட்டும், அல்லாஹுவும் சந்தோஷம் அடைகின்றான். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, எனவே சிந்தித்தால் செய்ய வேண்டும் என்பதாக மனம் உறுதி எடுத்து விட்டால் செய்வதற்கு தாராளமாக வழிகள் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே கண்ணியமானவர்களே, அந்த தினத்தை மரியாதைக்குரிய தினம், கண்ணியத்துக்குரிய ஒரு தினம், புனிதமான ஒரு அமலை செய்வதற்குரிய தினம். எனவே அன்றைய தினத்தில் உலகியாவுடைய அமலை அழகான முறையில் செய்வதற்கு முடிவு செய்ய வேண்டும், ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். ஏன் நாட்டில் தடுக்கின்றார்கள் சகோதரர்களே, பெரியார்களே? எமது செயல்களின் காரணமாக, எமது செயற்பாடுகள் நாட்டையும் அண்டை வீட்டார்களையும் தன்னோடு இருப்பவர்களையும் அசிங்கப்படுத்தி விடுகின்றோம், அவர்களுடைய மனதுகளை நோயினைப்படுத்தி விடுகின்றோம். இப்படியான செயல்பாடுகளினால் அவர்கள் புண்பட்டு விடுகின்றார்கள், அதனால் அவர்கள் இப்படியான பிரச்சனைகளை கொண்டு வருகின்றார்கள். சகோதரர்களே, நாம் உண்மையான தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹ்வை நோக்குவோமாக இருந்தால் எல்லா உள்ளங்களும் அவன் கைப்பிடிக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. அவன் நினைத்த பிரகாரம் திருப்பி விடுவான். அவனுடைய முழு உலகத்தினுடைய அரசாங்கமும், அது வல்லரசாக இருக்கட்டும், அத்தனை அரசாங்கமும் அவருடைய கைப்பிடிக்குள் இருக்கின்றது. நினைத்த பிரகாரம் திருப்புவான். அவன் மாளிகைக்குள் முழுக்காக இருக்கின்றான். எமது ஷரியத்தை தூய வடிவில் நான் பின்பற்றி நடப்பேன் என்பதாக முடிவு செய்தால் அல்லாஹும் அதுக்குரிய வழிகளையும் வாசல்களையும் திறந்து விடுவான். என்றாலும் அடுத்தவர்களை மதிக்க வேண்டும் என்பது ஒரு உண்மைதான். அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்பது அல்ல, அவர்களை மதித்து நடப்போம், அவர்களை மனசு புண்படாமல் நடப்போம். சகோதரர்களே, பெரியார்களே, ஜஹருதுத் ஜஹூருத்தீன் என்பது, ஜஹூருத்தீன் பாபர் என்பவர் முகலாய மன்னர்களில் முதல்வர், இந்தியாவுடைய வரலாற்றில் முகலாய மன்னர்களில் முதல்வர் ஜஹாருத்தீன் என்பவர், பாபர் என்பவர், அவர் தனது ஆட்சியினுடைய முடிவு தினத்திலே, தனது காலத்தினுடைய இறுதி காலத்தில் தனது மகனுக்காக வேண்டி பாபர் நாமா என்பதாக தனது அறிவுரைகளை சுமந்த ஒரு பட்டிய ஒரு அறிவுரைகளை எழுதுகின்றார். தனது மகனுக்காக, இளவரசனுக்காக அறிவுரை எழுதுகின்றார். அவர் எழுதக்கூடிய எழுத்தில் உண்டுதான், மகளே, இந்த இந்திய திருநாட்டில் முஸ்லீம்களும் வாழுகின்றார்கள், முஸ்லீம் அல்லாதவர்களும் வாழுகின்றார்கள், முஸ்லீம்களும் வாழுகின்றார்கள், முஸ்லீம் அல்லாதவர்களும் வாழுகின்றார்கள். எனவே மகனே, அந்த எமது ஷரியத்தை எமது இஸ்லாம் சொல்லுகின்றது, ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகங்களை மறுத்து குர்பான் கொடுக்கும்படியாக, மாட்டை மார்க்கமாக எடுத்துக்கொண்டு மாட்டை தெய்வமாக எடுத்து வணங்கக்கூடியவர்களும் எமது நாட்டில் இருக்குகின்றார்கள். எனவே மகனே, நீ அவர்களுடைய மனசு புண்படுமாக இருந்தால் அந்த மாட்டை அறுப்பதை தட்டு தவிர்ந்து கொண்டு நீ ஆட்டை தாராளமாக அறுத்து கொடுக்கலாம், ஒட்டகத்தை அறுத்து தாராளமாக கொடுக்கலாம். அந்த அளவு தூர நீ மக்களுடைய மனத்தை வென்று கொண்டுதான் உனது வாழ்க்கை அமைக்க வேண்டும் என்ற கருத்தை மகளுக்கு உபதேசமாக சொல்லி காட்டுகின்றார்கள் சகோதரர்களே. எனவே மார்க்கத்தில் சொல்லப்பட்டதை மறைத்து விட்டார், வேண்டாம் என்பதாக சொல்லவில்லை, என்றாலும் அடுத்தவர்களை மதித்து நடக்க வேண்டும் என்ற அளவுக்கு, அந்த அளவு தூரம் மக்களோடு பாசமாக நேசமாக நடக்க வேண்டும் என்ற நல்ல கருத்தை மகனுக்கு சொல்லி வைக்கின்றார் சகோதரர்களே. இந்த அளவுக்கு நல்ல கருத்தையும் நல்ல உணர்வோடு நடந்த தலைவர்களா? பாபரி மஸ்ஜித் கட்டப்பட்ட இடம் அடுத்தவர்களுடைய சொத்தை சுரண்டித்தான் மஸ்ஜித் அமைக்கப்பட்டது என்ற வாதம் நியாயமாகுமா? சோர்களே, பெரியார்களே, உலகத்தில் ஏதேதோ நியாயம் பேசிக் கொண்டு தன்னுடைய காரியத்தை முடித்து விட்டார்கள் என்றாலும் நியாய தீர்ப்பு நாள் இருக்குகின்றது. அல்லாஹ் அத்தனை மனித கோடிகளுக்கும் நியாயத்தை வழங்கத்தான் போகின்றான். அவன் மாலிக் யௌமித்தீன். ஆஹ், கண்ணியமான பெரியார்களே, சோதர்களே, ஆக நாம் வாழக்கூடிய நாடும் அடுத்தவர்களோடு இணைந்து வாழ வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். எனவே அவர்களுடைய மனசை பாதிக்காத வகையில் ஒழுங்காக சுத்தமான முறையில் நாம் நடந்து கொள்வதற்கு முடிவு செய்ய வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் குர்ஆனுடைய உலகையாவுடைய அமலையும் தெளிவாக அழகான முறையில் செய்வதோடு அரபாவுடைய தினத்தில் நோன்பு நோற்பது, அதுக்கு முன்புள்ள நாட்களிலும் நோன்புகளை நோற்று அந்த வரக்கூடிய தில்ஹஜ்ஜாவுடைய மாதத்தை மதித்து நல்ல பல அமல்களை செய்து வரக்கூடிய பெருநாளுடைய தினத்தையும் நன்மை நிறைந்த தினமாக அமைத்து நல்ல பல அமல்களை செய்து நாயனிடத்தில் நட்பாக்கியங்களை அடைந்த நல்ல கூட்டத்தில் ஆகுவதற்கு முடிவு செய்வோமாக. கிருபை உள்ள அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் அவனுடைய மிகப்பெரும் கருணையை அடையக்கூடிய நல்ல பல அமல்களை செய்வதற்குரிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. யாழ் எமது பாவங்களை நீ மன்னிப்பாயாக. எமையின்றடுத்து அன்பு தாய் தந்தைகளுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. யாழ் எமது ஈமானுக்கும் இல்முக்கும் காரணமாக இருந்தவர்களுடைய பாவங்களை நீ மன்னித்து கிருபை செய்வாயாக. அன்புள்ள ரஹ்மானே, இரக்கமானவனே, யா அல்லாஹ், மௌத்து வரைக்கும் சீரான வழியில் நடப்பதற்குரிய நேர் வழியை உன்புறத்தில் நமக்கு காட்டி அருள்வாயாக. யா அல்லாஹ், வழிகெட்டு வழி தவறி கெட்டவர்களையும் ஆக்கி விடாதே ரஹ்மானே. நீ யாரை வழிகெடுத்து விட்டா யாராலும் வழி காட்ட முடியாது ரப்பே. நீ வழி காட்டி விட்டா யாராலும் வழி கெடுக்கவும் முடியாது ரப்பே. அன்புள்ள ரஹ்மானே, மக்கள்லாம் வழி காட்டுவாயாக. நல்ல அமல்களை செய்வதற்குரிய நல்ல நசீபை தந்துருள்வாயாக. அன்புள்ள ரஹ்மானே, உலகத்தில் எந்த கோணத்திலிருந்து எத்தனை ஹாஜிகள் ஹாஜாக்கள் உன்னுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக நாடி வந்திருக்கின்றார்களோ அவருடைய ஹஜ்ஜிகளை நீ கபூல் செய்துள்வாயாக. அவர்களுக்கு அழகான முறையில் ஹஜ்ஜுடைய அமல்களை செய்வதற்குரிய வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஆரோக்கியத்தையும் வழங்கிவிடுவாயாக. அந்த ஹாஜிகளுடைய துவாக்களை எமக்கும் பங்கு தந்துருள்வாயாக. யாழ் எத்தனை ஏழைகள் இதுவரைக்கும் அந்த காபாவை காணாத நிலைமையில் ஏங்கி இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் அந்த காபாவை காணக்கூடிய பாக்கியங்களை தந்துருள்வாயாக. எமக்கும் எமது சந்ததிகளுக்கும் யா அல்லாஹ் கபூலியத்தான ஹஜ்ஜுடைய தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், மௌத்துடைய நாளை நல்ல நாளாக ஆக்கி தந்தருள்வாயாக. மௌத்துடைய நாளை களிமாவுடைய நாளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எந்த பாவத்தினால் எமது களிமாவை தடுத்து விடுமோ அத்தகைய அசிங்கமான பாவத்தை விட்டும் எம்மையும் எல்லா முஸ்லிம்களையும் நீ பாதுகாத்துருள்வாயாக. மௌத்துடைய நேரத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்களிமாவோடு உன்னை வந்து சந்திக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.